SBS தமிழ்.
வணக்கம் தனஞ்சயன் ஸ்ரீஸ்கந்தராஜா.
வணக்கம் சஞ்சயன்.
நீங்கள் ஆக்ஸ்ஃபேம் என்ற அமைப்பின் நிர்வாக இயக்குநராக இப்பொழுது இருக்கிறீர்கள். அதை பற்றி விரிவாக பேச முன், நீங்கள் சிட்னியிலே வாழ்ந்திருக்கிறீர்கள், உங்களது சிறு பிராயம் பற்றி எமக்கு சொல்லுங்களேன்.
சொல்லலாம். சிட்னிக்கு முதலே இருந்ததானே வாழ்க்கை. நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தேன்னா அப்பாவும் அம்மாவும் பிரதானியால் வேலை சேர்ந்துருந்தவன். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, பிஹெச்டி படிக்கிறதுக்கு. ஆனால் ஒரு ஆளுக்கு நியூசிலாண்டு கிடைச்சது, ஒரு ஆளுக்கு ஆஸ்திரேலியாவில் கிடைச்சது. அப்பாண்ட மாமா அப்பாவும் முதலே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்பாவுக்கு மகன் பிறந்தா அவையோட விட்டுட்டு போக சொல்லி.
உங்களோட தாத்தா
என் ஐயான்னு நான் கூப்பிட்டேன். ஸோ அவை ரெண்டு பேரும் வெளிக்கிட்டு போயிட்டேன். நான் 14 மாதத்தில் என் ஐயாவும் அப்பாச்சி, ஆனால் நான் பாச்சி அம்மானா கூப்பிட்றேன், கார்னரில் விட்டுட்டு போயிட்டேன். 14 மாதத்தில் இருந்து 6 வயது மட்டும் கார்னராக இருந்தேன். அந்த 5 வருஷத்தில் அப்பா அம்மாவும் ஒருக்கா தான் பார்த்தேன்.
அப்புறம் ஆஸ்திரேலியா போனவே, நியூசிலாந்து போனவே, அல்லது ஒருத்தரும் ஒரு இடத்துக்கு போனவே?
இல்லை இல்லை, அம்மா முதல் நியூசிலாண்டு தான் போனவன். 1 வருஷத்துக்கு அப்புறம் அம்மா ஸ்காலர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சிட்னிக்கு வந்தவன். அப்பா வெட் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் கேம்டனுக்கு போயிருக்கிறார். அம்மா சிட்னியில் அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியில் க்ளீவ்ல இருந்தவன்.
இது வந்து 1970களில்,
77 இருந்து 51 மட்டும் சிட்னிலாம் இருந்தவன். நான் கார்னரில், ரெண்டு பேரும் பிஹெச்டி முடிஞ்ச பிறகு இமிக்ரேஷனுக்கு அப்ளை பண்ணவேன் ஆஸ்திரேலியாவில். ஆனால் அப்போ ரூல்ஸ் வித்தியாசம் தானே, இமிக்ரேஷன் கிடைக்காதபடியாக பிரதனியாக வேலை இருந்தேன் ரெண்டு பேருக்கும். ஆனால் பிரதனியாக போக விருப்பம் இல்லை, ஏன்னா அப்போவே ஆக்கள் சொல்லிக்கொண்டவ வர வேண்டாம் என்று பிரச்சனை கொஞ்சம் கூடுது. பப்பா நியூகிரிங்கில் கிடைச்சது வேலை, ஒரு லெக்சராக. அப்போ தான் என் அப்பா அம்மாவோட திரும்பி சேர்ந்து நான் 82.
அப்போ நீங்கள் ப்ரைமரி ஸ்கூல் பப்பா நியூகினியில் படிச்சிங்களா?
ஓ, அங்கே தான் நான் அப்பா 6.5 வயது, ஆனால் ஒரு இங்கிலீஷும் தெரியாது. ஸோ அப்போ பள்ளிக்கூடத்துக்கு கூட்டின்னு போனவன் முதலாம் பாப்பா இல்லாட்டி 2ஆம் பாப்பெலாம் இருந்திருக்கணும், ஆனால் எனக்கு ஆங்கிலமும் தெரியாது. ஸோ கிண்டர் கார்டனில் போட்டவன் என்ன, அங்கே 3.5 வருஷமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியாவுக்கு இமிக்ரேஷன் கிடச்சி அப்பா வேலைக்கு சிட்னிக்கு திரும்பி வந்தேன். ஸோ அப்போ தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். 10 or 11 வயசுலாம் வந்தேன்.
அப்போ கொஞ்சம் இங்கிலீஷ் கேட்பீங்க?
இங்கிலீஷாக தமிழ் தான் மறந்து போயிட்டேன். ஸோ எனக்கு தெரியுது, நான் கதைக்கிறதுலே தமிழ் மட்டும்தான் தெரிஞ்ச ஆள் இப்போ தடுமாறுறேன் தமிழுக்கு பேச வைக்க. ஸோ துக்கம். பட்
சிட்னியில் ஆரம்ப கல்வி ப்ரைமரி ஸ்கூல் படிக்க தொடங்கியிருப்பீங்கள். எங்கே படித்தீங்க?
ஹோபார்ட்வில் ப்ரைமரி ஸ்கூல், ரிச்மண்டில். ரிச்மண்ட் மட்டும் இல்லை, ரிச்மண்டில் ஒரு சபப்பில் ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் தொடங்கினான். அதில் ஒரு 500-600 பிள்ளைகள் படித்தோன்னு இருப்பினேன். அப்போ அப்பா இப்போ யூனிவர்சிட்டி வெஸ்டர்ன் சிட்னி என்ற பேரில் இருந்த யூனிவர்சிட்டிக்கு தொடங்கின ஒரு லெக்சரராக அப்போ 85. ஆனால் அந்த முழு பள்ளிக்கூடத்தில் நான் ஒரே ஒரு ஆள் தான் வெள்ளே, இல்லை
சீனர்களும் இல்லை,
சீனரும் இல்லை. ஸோ அப்போ தான் உண்மையாக மல்டி கல்ச்சரலிசம் ஒரு பாலிசியே ஆஸ்திரேலியாவில் தொடங்கிக்கொண்டு இருந்தது. அப்போ தான் சிட்னியில் வேறு இடத்துல இருந்து மேடக்கான பேர், ஆனால் ரிச்மண்டில் இல்லை.
ரிச்மண்டில் ப்ரைமரியாக முடிச்சுட்டு ஜேம்ஸ் ரூஸுக்கு போனீங்க?
ஜேம்ஸ் ரூஸில் ஹைஸ்கூலுக்கு போனான். அப்போ 1980s செலக்டிவ் ஸ்கூல்ஸ் வந்து இல்லை உண்மையாக. என்னை முந்தி இருந்த லேபர் கவர்மெண்ட் நியூ சவுத் வேல்ஸில் செலக்டிவ் ஸ்கூல்ஸை பேன் பண்ணுவேன் பப்ளிக் ஸ்கூல் சிஸ்டத்தில். ஆனால் முந்தி தொடக்கம் 4 பள்ளிக்கூடம் நியூ சவுத் வேல்ஸில் அக்ரிகல்ச்சரல் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தது. ஜேம்ஸ் ரூஸ்ன்ற பிரின்சிபல் அப்போவே அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது, அக்ரிகல்ச்சர் ஸ்கூலண்டா இன்ட்ரெஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரில் செலக்ட் பண்ண போகிறாருண்டு. அதுக்கு ஒரு டெஸ்ட் செய்தவர். இப்போ பார்த்தா எல்லோரும் எப்படினா சரியான ஒரு அகடமிக்லி செலக்டிவ் ஸ்கூலாக எக்ஸலன்ட் ஸ்கூலாக இருக்குதுண்டு. ஆனால் அப்போ 1980s தொடங்கினது இன்ட்ரெஸ்ட் இன் அக்ரிகல்ச்சரெலாம் செலக்ட் பண்ண ஆக்களை. ஸோ எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் பிரின்சிபல் எழுதியிருக்கிற பிரின்சிபலுக்கு தனஞ்சயனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அக்ரிகல்ச்சரில்,
அந்த ஆர்வம் உங்களுக்கு என்ன பெற்றோரால் வந்தது?
இல்லை, விறகும் இல்லை, இன்னும் இப்போ உண்டைக்கும் இல்லை அது. ஆனால் பட் ஐ வாஸ் அக்செப்டட் ஸ்கூலில். ஸோ 6 இயர்ஸ் ஐ வென்ட் டு ஜேம்ஸ் ரூஸ். அமேசிங் எஜுகேஷன் உண்மையா. அண்ட் அப்போவே இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் த ஸ்டேட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹை ஸ்கூல். அப்போவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்மையாக பாலிட்டிக்ஸும் எக்கனாமிக்ஸ் தான் இருந்தது. ஸோ HSCயில் ஐ டிட் ஓகே. எனக்கு உண்மையாக நினைப்பிருக்கு, என் மாமி அப்போ சொன்னவன் என்ன மாதிரி மார்க்ஸ் அப்படி இருந்து நாங்கள் ஒன்றும் எல்லாம் உண்டு, அப்போ என்ன மெடிசன் செய்யலாம், நாங்கள் செய்யலாம், ஆனால் எனக்கு உண்மையாக இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு சொன்னேன். அப்போ சொன்னால் என்ன அப்போ லோவாக செய்ய போகிறீங்க? ஸோ நான் உண்மையாக எக்கனாமிக்ஸாக என் விருப்பம், ஆனால் அப்போ எனக்கு தெரியும் அப்போ எப்படியாண்டு, பட் கம்பைன் பண்ணலாம் டிகிரீஸ். ஸோ நான் சொன்னேன் ஓகே, எக்கனாமிக்ஸ் டிகிரியும் லோ டிகிரியும் ரெண்டும் செய்து பார்ப்போம்ண்டு, ஏன்னா அட்லீஸ்ட் மார்க்ஸ் கிடைச்சதானே செய்வோம்ண்டு. ஸோ 3 வருஷமாக ரெண்டு டிகிரீஸும் கம்பைன் பண்ணி செய்திருந்தான். சரியான எனக்கு லோமையாக விருப்பமே இல்லை. சரியான டீட்டெயில் ஓரியன்ட் மற்றது எந்த படித்தாக்கள் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தம் லோ படிக்கணும் என்ன காசு போய் உழைக்கிறதுக்கு தான் செய்யினேன். வேற எந்த இன்ட்ரெஸ்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ மூன்று வருஷம் எக்கனாமிக்ஸ் முடிஞ்ச பிறகு லோ டிகிரியை போஸ் பண்ணி ஆனர்ஸ் டிகிரி செய்தான் எக்கனாமிக்ஸில். ஐ டிட் சம் ரிசர்ச் இந்தியன் எக்கானமியை பற்றி ஒரு தீசஸ் எழுதினான். அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் முழுசாக லோ படிக்கிறதுக்கு லோ ஸ்கூலுக்கு போகணும். அப்போ தான் யோசித்தான் ஐயோ எனக்கு ஏலாதுன்னு தெரியும். ஸோ அப்போ தான் நினச்சினா இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் என்னதுக்கும் அப்ளை பண்ணி பார்ப்போமேண்டு வேறு நாட்டில் போய் மாஸ்டர்ஸ் இல்லாட்டி பிஹெச்சி செய்யலாமண்டு. ஸோ ஒரு மூணு நாலு ஸ்காலர்ஷிப்ஸுக்கு அப்ளை பண்ணான் அந்த வருஷம். அப்போ தான் ரோட் ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி கிடைச்சது.
முழு ஆஸ்திரேலியாவும் எனக்கு தெரியாது, ஆனால் சிட்னிலேருந்து ரோட் ஸ்காலர்ஷிப் கிடைத்த முதல் தமிழால் நீங்கள் என்று தான் அறிகிறேன்.
முதல் தமிழ் மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் முதல் நான் ஒயிட் பர்சன். அது 1997 கிடைச்சது எனக்கு ஸ்காலர்ஷிப். 1903 இருந்து கொடுத்துருந்தேன். உண்மையான எனக்கு இங்கிலாந்து வேற விருப்பமே இல்லை, உண்மை அமெரிக்காவுக்கு தான் போக ஆசை. பட் எல்லாரும் சொன்னாங்க இப்போ ரோட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சா நோ ஒன் சேஸ் நோ அண்டு. ஸோ ஓகே வருவம் வந்துச்சு. நான் ரெண்டு வருஷம் ஒரு மாஸ்டர்ஸ் வந்துஞ்சு செய்யலாமண்டு இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டில். ஸோ ரோட் ஸ்காலர்ஷிப் வந்தால் ஆக்ஸ்ஃபோர்டுக்கு யூ கேன் கெட் காசு மூன்று வருஷத்துக்கு இருக்குது டு டூ வாட் எவர் யூ வாண்ட், எனி டிகிரி எனி ப்ரோக்ராம். நான் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியாக வந்துஞ்சு ரெண்டு டூ இயர் மாஸ்டர்ஸ் செய்யறதுனான். அந்த நேரம் ஆஸ்திரேலியான் டிப்ளமேட்டிக் சர்வீஸுக்கு வேலை அப்ளை பண்ணான். அந்த ரெண்டு வருஷம் இங்கே இருக்க ஜாப் ஆஃபர் வந்தது டிஃபேட்டில். பிளானின் படி ரெண்டு வருஷம் இங்கே வந்து படிச்சுட்டு கேன்பிராக் போய் டிஃபேட்டில் தொடங்கியிருந்தான்.
அது சரிவர இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகாமல் இங்கேயே இருந்துட்டீங்க.
மாஸ்டர்ஸில் நான் டிசர்டேஷன் எழுதலாம். அப்போ அது 1999 அப்படி. இது அப்போ யுத்தம் நடந்துருந்தது இலங்கையில். எனக்கு ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோசஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட், யுத்தந்த காரணங்கள் நிறைய விருப்பம் இருந்தது எனக்கு. என் மாஸ்டர்ஸ் டிசர்டேஷனில் நான் என்ன செய்தானண்டா இனக்வாலிட்டியை பார்த்தினேன். சிங்கள ஆக்களும் தமிழ் ஆக்கள்கிட்டையும் வித்தியாசம் இருந்ததோ எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட்டில். வாட் ஐ ஃபவுண்ட் வாஸ் தட் போத் கம்யூனிட்டிஸ் வர் ஈக்குவலி அன்ஈக்குவல். சிங்கள ஆக்களும் பணக்காரர் இருந்தவ, தமிழாக்களும் பணக்காரர் இருந்தவ. ஆனால் இன்ஃபேக்ட் போத் கம்யூனிட்டிஸ் the majority of the people were poor peasants, but the Sinhalese elites convinced the Sinhalese peasants that the Tamils were far better off. So adala than the politicization of the conflict happened. So the master's thesis cheyidan ana adile I wanted to do some more research. Adala PhD Oxford la irundhu mudichana.
இப்ப அதல நீங்க கண்டுபிடிச்சது சிங்கள பணக்காரர் சிங்கள ஏழைகளையும் தமிழ் மக்களையும் மொத்தமாக ஏமாத்தித்தான் இலங்கையில் பிரச்சனை அரசியல் மயப்படுத்தப்பட்டது
என்று.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆக்ஸ்ஃபேம் என்ற தொண்டு நிறுவனத்தின் சர்வதேச நிர்வாக இயக்குனர் தனஞ்சியன் ஸ்ரீஸ்கந்தராஜா. இந்த ஆராய்ச்சிக்காக நீங்கள் இலங்கைக்கு போனீங்களா?
ஆமாம். அப்போ சீஸ்ஃபயர் போர் நடத்துகிற காலம் 2003 அப்படி. உண்மையாக மூன்று மாதம் போய் இலங்கையில் இருந்தான் ரிசர்ச் செய்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் உண்மையாக நான் 82 இருந்து அதான் முதல் தரம் நான் ஊருக்கே போனேன். நாட்டுக்கே போனால் நான் அந்த வளர்ந்த வீடு கார்னரில் இருக்க அதுக்கு அதான் ஒரே ஒருக்காக தான் போனேன். அந்த அந்த நேரத்துலேயும் யார் பார்த்து போகிறது லேஸ் இல்லை, கார்னருக்கு போகிறது இன்னும் கஷ்டம். அதான் 30 வருஷத்தில் ஒரே ஒருக்காக தான் வளர்ந்த வீட்டுக்கு போனேன் அந்த அந்த நேரம். கூட இந்த ரிசர்ச் ப்ரீவியஸ் பப்ளிகேஷனாக செய்தான். பட் கிளம்பலாம் இருந்தான் நான் கிளிநொச்சியில் போய் ஒரு ரெண்டு கிழமை அப்படி இருந்தான். அப்போ தான் ஒரு பேப்பர் எழுதினான் கிளிநொச்சி கன்சென்சஸ் அண்டு இங்கிலீஷில் சப் டைட்டில் வாஸ் த டெவலப்மெண்ட் கார்ட் புட் பிஃபோர் த பொலிட்டிக்கல் ஹோர்ஸ். அண்ட் அப்போ அந்த பேப்பரில் ஆகி வந்தான் தட் சீஸ்ஃபயர் அந்த லாஜிக் வாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எல்டி ஏரியாஸை கொஞ்சம் எக்கனாமிக்லியாக டெவலப் பண்ணால் அவை ஆட்டோமேட்டிக்கலியாக கொஞ்சம் கூட பீஸ்ஃபுல்லாக வருவினி வந்து அதனால் கேளு. அண்ட் தட் வாஸ் தி ஆர்குமெண்ட் அட் த டைம் தட் அந்த பொலிட்டிக்கல் அண்டர் கரண்ட்ஸ் அந்த பொலிட்டிக்கல் கோசஸ் நீடட் டு பி அட்ரெஸ்ட் அண்டு.
அதுக்கு பிறகு பல நிறுவனங்களில் வேலை செய்துட்டு இப்பொழுது ஆக்ஸ்ஃபேம் என்ற ஒரு சர்வதேச தொண்டு நிறுவனத்தின் சர்வதேச நிர்வாக இயக்குனர் பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். நமது நேர்கள் எல்லோருக்கும் ஆக்ஸ்ஃபேம் பற்றி தெரிந்திருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனபடியால் ஆக்ஸ்ஃபேம் என்றால் என்ன என்று ஒரு அறிமுகம், ஒரு சிறு அறிமுகம் தாருங்களேன்.
ஸோ ஆக்ஸ்ஃபேம் தொடங்கினது இங்கே இங்கிலாண்டில் 1942 ரெண்டாவது உலக யுத்தத்தை நடந்துட்டு கேட்க கிரீஸில் ஆக்கள் செத்து வந்திருந்தவ பஞ்சத்தில் அப்போ 8 பேர் ஓர்டினரி சிட்டிசன்ஸ் இங்கே சேர்ந்து காசு சேர்த்து சாப்பாடு சாமான்கள் அங்கே வாங்குறதுக்கு அனுப்பியிருக்கிறேன். லாஸ்ட் 70 இயர்ஸில் அந்த சேம் ஆர்கனைசேஷன் பெருசாக வந்து இப்போ நாங்கள் உலக குளோபலாக 90 நாடுகளில் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அண்ட் அங்கண்ட எய்ம்ஸ் இன்னும் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, வி ஹவ் டூ டியூவல் கோல்ஸ், ஒன் இஸ் டு ரிடியூஸ் பவர்ட்டி அண்ட் ஒன் இஸ் டு ரிடியூஸ் இன்இக்வாலிட்டி. பட் அங்கே பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வி ஆப்ரேட் இன் 91 கண்ட்ரி.
90 நாடுகளில் இயங்குறீங்க, இத்தனை பேர் முழு நேரமாக இதில் வேலை செய்கிறார்கள்.
10,000 மக்கள் வேலை செய்யணும். கிட்டத்தட்ட 1.5 billion ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இன்கம் இருக்குது எங்களுக்கு. அண்ட் அந்த நாடுகளில் பவர்டி ரிலீஃப் தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸ். பட் இப்போ இன்க்ரீஸிங்லி நாங்கள் வி ஒர்க் ஆன் இன்இக்வாலிட்டி, எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. இப்போ இன்றைக்கு ஆக்ஸ்ஃபேமின் புது நோக்கம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 26 மென் இன் த வேர்ல்ட் ஓன் மோர் வெல்த் தென் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலேஷன்.
அப்படியா? உலகத்தில் இருக்க பாதி பெற்ற சொத்தை விட 26 பேர் தனி 26 பேருடைய.
ஆமாம், 26 பேர் எல்லாம் ஆம்பளையர். அதை பற்றி யோசிக்க எனக்கு ஒரு உண்மையாக கோபம் வர்றது. என்ன அதை பற்றி ஒரு கோபம் இருக்குது, துக்கம் இருக்குது. உண்மையாக அந்த நோக்கத்திலான் ப்ரோக்ராம்ஸ் கூட செய்கிறேன்.
ஆனால் நீங்கள் படித்து முடித்தோன்னு ஆக்ஸ்ஃபேமில் செய்கிறீங்கள?
இல்லை, நானும் ஒரு திங்க் டேங்கை சேர்ந்த, நான் பொலிட்டிக்கல் திங்க் டேங்க். என்னென்ன படித்தோன்ற கேட்க உண்மையாக படிக்கிற ஒரு லக்ஷரி. என்ன என்னென்னா வேறு யாருன்ற காசில் இருந்து நான் ரிசர்ச் செய்யணும்னு நான். ஆனால் my big frustration was that I wasn't changing the world.
அப்ப உலகத்து மாத்திரம் தான் உங்க நோக்கமே இருக்கோ?
ஆமாம், முந்தி தொடக்கம். ஸோ அதால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, ஒரு திங்க் டேங்க், இண்டிபெண்ட் ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷனை சேர்றதுக்கு. ஸோ அதுமே 5 வருஷமாக அங்கே இருந்தான். அப்போ ஐ ஒர்க் ஆன் அசைலம் அண்ட் மைக்ரேஷன் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் இப்போ 10 வருஷமாக வேறு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக வேலை சொன்னாங்க.
ஆக்ஸ்ஃபேமுக்கும் ஆக்ஸ்ஃபோர்டுக்கும் சம்மந்தம் இருக்கோ?
ஏன் அந்த முதல் மீட்டிங் நடந்தது ஆக்ஸ்ஃபர்டில். 8 பேர் தொடங்கினது 1942 அது ஆக்ஸ்ஃபர்டில் நடந்தது. ஸோ அது இட் வாஸ் தி ஆக்ஸ்ஃபர்ட் கமிட்டி ஃபார் ஃபேமின் ரிலீஃப். ஆக்ஸ்ஃபேம் இப்போ எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போவும் ஆக்ஸ்ஃபர்டில் இருக்கு.
நீங்கள் ஆக்ஸ்ஃபேமில் சேர்றதுக்கு சற்று நாட்களுக்கு முன்னர் ஆக்ஸ்ஃபேமில் வேலை செய்பவர்கள் தொண்டு செய்கிற நாடுகளிலேயே பாலியல் துன்புறுத்தல் வேலைகளில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது இப்பொழுது நீங்கள் எடுத்திருக்கின்ற பொறுப்பில், இந்த நிர்வாக இயக்குனர் என்ற பொறுப்பில் எப்படியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது?
ஸோ எனக்கு இந்த வேலை கிடைச்சதே அதை அதால் தான். எனக்கு முதல் இருந்தால் சிஇஓவா அவர் இந்த விஷயத்தால் தான் அவர் ரிசைன் பண்ணவர். ஸோ வேலை அட்வர்டைஸ் பண்ணி கொண்டு கேட்க நான் இந்த அப்ளிகேஷன் போடக்க எழுதுனான். இது உங்களுக்கு உண்மையாக ஒரு பெரிய விஷயம், அதை உண்மையாக யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் திங்ஸ். ஆனால் அது தட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கெட்டிங் த ரைட் பாலிசிஸ் இன் பிளேஸ். தேர் சம்திங் மோர் ஃபண்டமெண்டல் ஹியர். எந்த ஆர்குமெண்ட் அப்போ இப்போ இந்த லாஸ்ட் இயரும் இட்ஸ் பீன் அ ப்ரையாரிட்டி எனக்கு, விச் இஸ் எங்கெண்ட வேலையல்ல. இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நாங்கள் வி கான்சன்ட்ரேட் ஆன் த ஹவ் அஸ் வெல் அஸ் த வாட். உலகத்தில் நாங்கள் வி டூ சம் ரியலி குட் ஒர்க். ஆனால் அந்த வேலை செய்தோன்று கேட்க இஃப் வி ஆர் ஹார்மிங் அதர் பீப்புள் தென் தட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுளி பேட். ஸோ எந்த உண்மையாக டாப் ப்ரையாரிட்டி இந்த வேலையில் இட்ஸ் டு மேக் ஷோர் தட் வி ஹாவ் த பாலிசிஸ் த பீப்புள் த ப்ராக்டிஸ் தட் அலவுஸ் அஸ் டு ப்ரோக்ராம் சேஃப்லி அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ தட் வி ஆர் டூயிங் குட் பட் ஆல்சோ டூயிங் நோ ஹார்ம் இன் த ப்ரோசஸ்.
அதை எடுத்து சொன்னபடியாக தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சுன்னு சொன்னீர்கள். ஆனால் குற்றம் செய்தவர்கள் இன்னும் அந்த உங்களுடைய அமைப்பில் இருக்கலாம் இல்லையா? அப்போ உங்களை அவர்கள் யார் என்று இன்னும் இனம் காணாமல் கூட இருக்கலாம், உங்களை அவர்கள் எப்படி வரவேற்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள் அனைவர்?
அது தெரியாது எனக்கு. எதிர்ப்பு ஒன்றும் எனக்கு இன்னும் வெளியால் தெரியலை. ஓ, ஆனால் இந்த விஷன் ஐவ் மேட் வெரி கிளியர், விச் இஸ் டு ரிஃபார்ம் ஆக்ஸ்ஃபேம் பட் ஆல்சோ டு improve the way that these charities work. And Nangal, we are not immune from the same problems in the rest of society. But I think we have an obligation to have a higher standard. நான் இந்த வேலை தொடங்கிய நான் ஐ மேட் இட் கிளியர் தட் திஸ் இஸ் வேர் வேர் ஹெட் இன் ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹூ ஒர்க்ஸ் அட் ஆக்ஸ்ஃபேம் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் தட்ஸ் ஆர் மிஷன்.
இந்த பிரச்சனை ஆக்ஸ்ஃபேம் என்ற தொண்டு நிறுவனம் ஒன்றில் மட்டும்தான் காணப்படுகிறதா அல்லது தொண்டு நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நான் நினைக்கிறேன் எல்லா சேரிட்டிஸ் மட்டும் இல்லை எல்லா சொசைட்டிஸ்லேயும் தான் தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் தட் வி ஆர் ஃபேஸிங்.
நீங்கள் முதல் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி தொண்டு நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் உதவி செய்யாட்டிலும் உபத்திரமாவது செய்யாமல் இருக்கணும்.
அதே தான் சார்.
நீங்கள் இந்த பொறுப்படுத்து 10 மாதம் ஆயிட்டுது. நீங்கள் அறிமுகப்படுத்துகின்ற மாற்றங்கள் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இப்பொழுது உணரக்கூடியதாக இருக்கிறதோ?
ஸோ எனக்கு ஃபார் மீ தேர் ஆர் டூ கீ எலிமெண்ட்ஸ். ஒன்று கஷ்டமான இடத்துல வி ஹாவ் டு கெட் இட் ரைட். ஸோ நான் தொடங்கின பிறகு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவுக்கு போனான், யமனுக்கு போனான். தீஸ் ஆர் இன்க்ரெடிபிளி டிஃபிகல்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வேர் அ லிட்டில் பிட் ஆஃப் ரிசோர்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் பவர் கேன் பி அப்யூஸ்ட். So one priority is to make sure that in these incredibly hostile environments that our colleagues are acting responsibly. And another element is that all staff members, regardless of where they live or work, uphold the same code of conduct. நீங்க ஆக்ஸ்போர்ட்ல இருக்கலாம், கொங்கோல இருக்கலாம், நாங்கள் எங்கள் expectation is நீங்கள் you behave in this certain way. That's the sort of twin track that we're taking.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ஆக்ஸ்ஃபேம் என்ற தொண்டு நிறுவனத்தின் சர்வதேச நிர்வாக இயக்குனர் தனஞ்சயன் ஸ்ரீஸ்கந்தராஜா. அந்த வகையில் நீங்கள் வேலை செய்கிற சில நாடுகள் ஊழல் மலிந்ததாக இருக்கும், அது அரசாங்கமே ஊழலில் ஈடுபட்டிருக்கும். அப்படியான நாடுகளில் நீங்கள் நேரடியாக அரசாங்கத்துடைய தலையீடுகளை எதிர்கொள்ளலாம். எப்படியான சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்கள்?
I mean, in order for organizations like Oxfam to work in some of the places we do, we have to navigate an incredibly complex sort of landscape. That's, I think, one of the reasons why we end up making compromises around behaviors and approaches. And one of the toughest questions, if we want to continue to help, we have to be there. If we are there and we're behaving badly or we're causing harm, and that's a huge ethical dilemma. We can either leave and நாங்க வெளிக்கிட்டு போனோம்டா நாங்க the resources we bring நாங்க செய்கிற உதவி எல்லாம் நிப்பாட்டும். அது that's a very difficult calculation. But நான் நினைக்கிறேன் in my time I hope that we can rebalance the equation towards one of English language we say safeguarding. So we're safeguarding the people that we're working with. We're trying to minimize the abuse of power. And it would be naive to think that there'll never be abuse of power. That's the sort of lesson of the last 2 years for organizations like Oxfam.
நீங்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து கைவினைப் பொருட்கள் ஹேண்டிகிராஃப்ட்ஸை கொண்டு வந்து உங்களுடைய கடைகள் ஆக்ஸ்ஃபேம் கடைகளிலே விற்கிறீர்கள். அது உங்களுக்கு ஒரு வருமானம் ஈட்டுகின்ற செயல். ஆனால் ஆஸ்திரேலியாவிலே அந்த ஆக்ஸ்ஃபேம் கடைகளை மூடிவிட்டீர்கள். இது வேறு நாடுகளில் நடக்கிறதா அல்லது ஆஸ்திரேலியாவில் மட்டும்தானே?
We have different bits of the organization. And Australia, their business decisions are done in Australia. But in the UK, for example, எங்களுக்கு இன்னும் 600 கடைகள் இருக்குது. ஆக்ஸ்ஃபேம் the fair trade movement-னு சொல்லும் ஃபேர் ட்ரேட்ல இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் initiators and supporters of that. One of the things I'm learning is that you can't just provide relief and expect the world to change. It's really important that organizations like us, or even nangal ellarum, just citizens, need to address the structural causes of some of the injustice in the world. If I think back on the 1942 la nattu vera petta sonna mudal thorange Oxfam, they raised money because they wanted to provide relief, they wanted to save lives. Ana at the same time ave kadadum elnave to the Churchill government to change the policies that were causing the famine in Greece. That's a really important lesson. Nangal ellarum, including organizations like us, need to help where we can, but also speak truth to power and change things for the better.
காந்தி சொன்ன மாதிரி உலகத்தில் நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை உங்களோட ஆரம்பிங்க என்று சொல்கிற மாதிரி இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை போல சிட்னியில் இப்பொழுது படித்து கொண்டிருக்கிற ஒருவருக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்வீர்கள்?
அது எனக்கு அது சரியா தான். நான் ரெண்டு விஷயத்தை பற்றி யோசிக்கணும் நினைக்கிறேன். ஒன்று, உண்மையாக அந்த இன் யோர் சோல் வாட்ஸ் யோர் கோலிங். எனக்கு முதல் சின்ன பிள்ளையர் இருக்கே தெரியுமே, நான் டாக்டராக வர மாட்டேன், இன்ஜினியராக வர மாட்டேன்னு தெரியும் எனக்கு. ஆனால் இட் வாஸ் கிளியர் டு மீ தட் ஐ வாண்டட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அண்ட் தட் ஐ வாஸ் அப்செட் அபவுட் பவர்ட்டி, அப்செட் அபவுட் இன்இக்வாலிட்டி. அது வேறு ஆக்கள் வேறு விஷயமா இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு பி ஃபுல்ஃபில்ட் இன் லைஃப், அது யூ நோ வாட் இட் இஸ் த ட்ரைவ்ஸ் யூ அண்ட் கம் க்ளோஸ் டு தட். ரெண்டாவது என்னென்னா, நான் சேரிட்டிஸில் ஒர்க் பண்ணேன். ஆக்கள் நிற்கிறவ என்ன பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லாட்டி என்ன சேஞ்ச் பண்ணணும்னா சேரிட்டி செக்டரோ நான் ப்ராஃபிட் செக்டரோ செய்யலாமண்டு. அதுபோல் உண்மையாக நான் எல்லாரும் ஆரண்டாலும் என்ன வேலை செய்தாலும் எவ்ரி ஒன் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி அன் ஆக்டிவ் சிட்டிசன். இந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் வில் நாட் ஹேப்பன் இஃப் வி சம்ஹவ் சே வி டெலிகேட்டட் டு சம் ஆர்கனைசேஷன் ஓ சம் ஒன் எல்ஸ். எனக்குமே அது இப்போ ஐ ஃபீல் ரியலி வாரிட் அபவுட் தட். இப்போ யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார், இந்த இங்கிலாண்டில் வி ஹவ் பிரெக்ஸிட், வி ஆர் லிவிங் இன் அ ரியலி டேஞ்சரஸ் டைம் வேர் அன்லெஸ் பீப்புள் ஸ்டாண்ட் அப் ஃபார் தேர் ஓன் சார்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தேர் டெமோக்ராட்டிக் வாய்ஸ், வி வில் ரிஸ்க் ஸ்லிப்பிங் இன் டு அ ரியலி டேஞ்சரஸ் டெமோக்ராட்டிக் டிக்ளைன். அது தட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் ஆஃப் அஸ். எனக்கு நான் இளம் தமிழ்நாடுபடியா ஐ ஆல்மோஸ்ட் ஃபீல் even more connected to that cause. I mean, if you think about it, for 30, 40 years, Sri Lankan society has been dismantled, vandalized by political and economic violence. So it doesn't take much for a Tamil person to recognize how badly things can go wrong.
Greta Thunberg mari neriya per varanum andu virumbringal pole irukke.
Yeah. Tamil group Greta Thunberg Sydney la endu varanum adhaan. I hope there's a Greta Thunberg in Greta Thangaraja.
சரி, சிட்னிக்கு அப்போ நீங்கள் திரும்பி வர போகிறீங்க?
ஐயோ தெரியாது, சிட்னியிலேருந்து வலிக்கிட்டு 20 வருஷமாக ஆயிடுச்சு. பட் ஐ ஸ்டில் கோல் ஆஸ்திரேலியா ஹோம். இல்லை உண்மையாக தான், இந்த கிழமை ஆஸ்திரேலியா ராக்பி வேர்ல்ட் கப்பில் விளையாடுனது. ஐ ஸ்டில் சப்போர்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஐம் ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு சப்போர்ட் ஆஸ்திரேலியா வென் இட் பிளேஸ் இங்கிலாண்ட். இப்படி ஐ டோன்ட் நோ வை ஐ ஃபீல் தட் ஸ்ட்ராங்லி அபவுட் ஆஸ்திரேலியா. என்னென்ன உண்மையாக எல்லாம் சேர்த்து 10 or 12 வருஷம் தான் ஆஸ்திரேலியா இருந்தேன். அதை விட கூட வருஷம் இங்கே இருந்திருக்கேன் இங்கிலாண்டில். Yeah, maybe forming years, allardy some of my values, some of my personality, you know, there's a aspect of Australian culture that's sort of outgoing and maybe casual that varanat lapdilla. And it's also that, okay, appa amma Australia ku dhan, I mean 70s la ponave, 80s la they couldn't immigrate initially, ana pra ponave, naan Australia ponana neram, that was just the beginning of the sort of formal experiment with multiculturalism. There was a commitment by the then Labour government to welcoming people from all around the world, and adukku I'm really grateful, and the sentiment is one of the motivations in nekkala.
Ridhiya or kelvi Dhananjan, ungala ukkuvitha ungalai vali nadathiyavargal yaar evar endru solvirgal?
Enakku and I often think, you know, when you imagine what your life would have been like if you or someone else had made one slightly different decision. And I'm really conscious that enda vayadu Tamil manasangal, growing up in Yalpanam or Karnar, naan ippam oru yosne enakku vandonde irukum. Naan 82 la oorle endu valikittaatti enda vaalkai eppadi vyathyasam irukumendu yosikkiran. The chances are I'd be dead or maimed illaya. The reason that I'm able to be here and I have this job and these opportunities is because of the sacrifices that people like my parents made. இல்ல அம்மா சொல்றவ 77 ல நான் 14 மாதத்துல பிள்ளையார் கேட்க பலி கிட்டவ முதல் வருஷமா when she was away எந்த பிள்ளையால் பார்த்தாலும் ஆளுக்கு அளவு எமோஷன் அளவு வருமா அந்த சாக்ரிஃபைஸ் அவ she did it because she wanted to study and but அவருக்கு முதல் ஜெனரேஷன் and ஐயா பற்றி யோசிச்சேன்ண்ட. அவர் கார்னரில் இருந்து கலம்புக்கு ஸ்ட்ரஃபாக வேலை செய்ய போனவர் அண்ட் ஹி லெஃப்ட் ஹிஸ் ஃபேமிலி இன் கார்னர் அண்ட் வுட் டேக் த ட்ரெயின் அண்ட் ஒவ்வொரு மாதமாக போய் ஹி ஒர்க்ட் ஹார்ட் ஃப்ரம் வாட் ஐ குட் சி அண்ட் ஏர்ன்ட் மணி அண்ட் சேவ்ட் மணி அண்ட் சென்ட் மணி ஹோம். ஸோ அந்த தேர் ஆர் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள் ஹூ மேட் சாக்ரிஃபைஸ் ஆஃப்டர் சாக்ரிஃபைஸ் And Adhika, I'm really conscious of the historical connection. But also, I don't know, I feel like an extra responsibility. It's only by chance, pure luck in some ways, that I'm here having this comfortable life. அதோட அது ஒரு ஒப்ளிகேஷன் இருக்கு நினைக்கிறேன்.
மிக்க நன்றி தனஞ்சயன் ஸ்ரீஸ்கந்தராஜா. பல்வேறு சர்வதேச பயணங்களுக்கு மத்தியிலும் என்னை உங்கள் வீட்டிற்கே அழைத்து மிக நீளமான ஆழமான பதில்களை தந்தமைக்கு நன்றி. உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி,
வணக்கம். இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.